ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சோபதிகம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தன் வீட்டில் ஒருத்தரை போல அவ்வளவு ஈடுபாடு. அந்த சிவபெருமானுக்கு ஏதாவது நடந்து ஒருத்தருக்கா தாங்க அது கேட்கவன் யாரா இருந்தாலும் தெரியும். இவரோட பழகவனாச்சே, இவ்வளவு நாள் இவருக்கு எல்லா கௌரவத்தையும் கொடுத்தவனாச்சே. பாடல் ஊரில் அனுபவிக்கிற பொருள் தான் முடியும். அனுபவிக்க செய்யறதுதான் நம்முடைய வேலை. அப்பன் சொல்றது எந்த நிலையிலே இருந்து அதை சொல்லியிருக்கிறா. அனுபவத்துல வந்தது தான் அச்சோப்பிரியம் என்பது. அச்சோம்னா என்ன வார்த்தை? அருட்பத்து, பிரார்த்தனை பத்து, அச்சப்பத்து, எல்லாம் சொற்பொருளுடையதாக இருக்கிறது இல்லையா? அச்சோம்னா என்ன? நீங்க சொன்னீங்கன்னா அது இடைச்சொல் சொல்லி வியப்படைச்சொல். வேற்றல் விளைச்சொல் இல்லையே, வேற்றல் விளைச்சொல் தான் பொருளுடைய. இந்த இடைச்சொல் எப்படின்னு சொன்னா எங்க வருதோ அதுக்கு ஏற்றபடி அது இடத்த பார்த்து. இந்த இடைச்சொல்ல கொண்டு வருது ஒரு பதியத்துக்கு தலைப்பு போடுறாங்க என்ன அர்த்தம்? இன்னும் சொல்ல போனா சில பேர் நினைக்கிறாங்க அச்சோ என்பது அவரச் சொல் என்று நினைத்துக் கொண்டு அதை போய் சொல்லலாமா கடைசியில் நம்ம இவ்வளவு நல்ல விஷயங்களா வரும். சில பேர் நினைக்கிறாங்க அச்சோ என்பது அவரச் சொல்லல, ஐயோவே அவரச் சொல்லல. ஐயோ என்பது வியப்பின் உச்சியில் என்று சொல்லுவார்கள். அதை ஆழ்வார் பயன்படுத்தியிருக்கிறார். ஐயோ என்பது ஆழ்வார் பயன்படுத்தினதான் கம்பர் பயன்படுத்தினார். அதை இனி வரும் போட்டு அரசுப்பாங்க. வெய்யோனோட தன்மையை விரிச்சூரியை விரிக பொய்யோஜனும் விளையாடும் விளையாடும் போனால் மையோ மரகடமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பதோடு அழியாட முடையாது. என்னால் சொல்ல முடியல என்கிற உயர்த்தின் உச்சிக்கு போயிட்டாரு. வேற வார்த்தை இல்லை. அதனால அவளை சொல்லல. அதே மாதிரிதான் அச்சு என்பது அவளை சொல்ல. பத்தியாயுடன் ஒரு அருளைவாய் மடுத்து பருவது ஒரு அமுதமுத்து அவர்க்கே கிட்டியாருக்கும் தேவர்கள் இவரெல்லாம் திருவரும் இருந்தவாபாரி இப்படி இருக்கார் பாருங்க. ஆச்சரியம். அவரை உணர்ந்து உணர்ந்து அனுபவித்து அனுபவித்து அந்த ஆறாவியை வெளியிடுவதற்காக எவர்கள் இவரெல்லாம் திருவுரு இவரும் திருவுரு இருந்தவா பாரி அதை வெளிச்சல்ல வச்சே அங்க வந்து வியப்பை காமிக்கிறார். இவர் அந்த வியப்புக்காக ஒரு சொல்ல போடுறார். என்ன சொல்ல முடியவில்லை, சொல்லியிருந்து இருக்கிறது அவருடைய அறிவிப்பாடு. இங்க கோபுரத்துல உச்சியில இருக்கிறவன் குட்டைக்குள்ள வந்து ஆழக்கிழப்பான். அவன் கோபுரத்து உச்சியில இருக்கிறவன் ஒரு குட்டைக்குள்ள கிடக்கிற ஒரு ஆளை தூக்கி கிளப்பி எடுக்கிறான். அச்சோ அவன் இருக்கிற இடம் எவ்வளவு உயரம், நான் இருக்கிற இடம் எவ்வளவு பண்ணம். இதுதான் உங்களுக்கு சாஸ்திர கல்வி வருது, கோத்திர கல்வி வருது. என்னை மகத்தில் சேரா வகை எடுத்து எடுத்துன்னா என்ன உயர தூக்கிறது தானே, தொக்கி போட்டு எடுக்கிறான். அதான் ஈர்த்து ஈர்த்து தொக்கி போனதுனால தான் இரும்பு வருதுங்க. இரும்பு மரத்துல இரும்பு சம்பந்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? தன்னுடைய தாழ்வையும் இறைவனுடைய சிவபுராணம் என்பது ஒரு முகவுரை என்று சொன்னார். இதெல்லாம் முன்னால் எழுதிவிடுகின்றார். 51 பகுதிகளாக யாக்க வேண்டும் இந்த குறிப்பு. அப்படியே 51 என்பது எழுத்துக்களின் வடிவத்தை நினைவில் கொள்ள நாம் நினைக்கிறோம். என்றால் திருமூலரும் 51 எழுத்து தான் சொல்றார். அதில் கூட இன்னொரு குறிப்பு இருக்கல, 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமின். 50 எழுத்தே அனைத்து வேதங்களும். 51 எழுத்து என்கின்றது தமிழுக்கு உள்ளதுதான். 30 எழுத்து என்பது துர்கா பேர் ஏற்றுக்கொண்டது. எதுவும் குழந்தையா இருந்ததுன்னா பெரிசா முதல்ல சின்னராகும், அப்புறம் பெரிசா. அப்ப 30 முதல்ல இருந்ததுன்னா 50. 30 எழுத்தை வச்சு பாட்டு பாடுறார் திருமூலரு. 50 எழுத்தை சொல்றார் என்ன ஞான. ஆனா அந்த 50 எழுத்து இந்த 30 எழுத்து கூட இருக்கிறது தான் யான். அதானே இவர் 30 எழுத்து வச்சுதானே திருமூலர் எழுதியிருக்காரு. அது வேற ஏதாவது எழுத்திருக்கா? அதனால் அவர் சொல்றது 50 எழுத்துன்றார். 51 எழுத்து என்பது எப்படி வருது? சிறியதாக இருந்துதான் வளரும். 50 30 வரல, 50 வரல. ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு தொழில்நூற்கார்கள் செய்கிற பல தவறுகளில் ஒன்று, இந்தோ யோக்கிய மொழியினத்தில் அதை கொண்டு போய் சேர்த்துட்டு திராவிட மொழியினத்தில் இதை கொண்டு சேர்த்தாங்க. ரெண்டையும் பிரித்து ரெண்டு பேரும் சேராதீங்க என்று எந்த விதத்தில் இவர்கள் இதை கணக்கு பண்ணினார்கள் தெரியல. என்ன மொழிக்கு ரெண்டு வழி, ஒன்று ஒலி வடிவம், ரெண்டாவது வரி வடிவம். துர்காப்பியர் சொல்றது பூரா ஒலி வடிவம் தான் மெயினவன். வரி வடிவத்தை இங்கோ கொஞ்சம் சொல்லுவாரே தவிர வரி வடிவத்தை வைத்து மொழி இலக்கணம் சொல்லுவது இல்லை. அது தமிழ் வரவில்லை, ஒலி வடிவம் தான். இந்த ஒலி வடிவத்தை நீங்க எடுத்துக் கொண்டீர்கள் ஆனால் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒலி வடிவம் ஒன்றுதான். ரெண்டாவது வரி வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் பழைய கிரந்த அறிவியல் இப்ப இருக்கிற தேவநாகரி அறிவியல் இது கூட தமிழகத்தினுடைய வடிவம் தான் இப்ப போட்டு காமிச்சிருக்காங்க. வருகிறது ஆகும் வருகிற போது அதெல்லாம் எப்படி வந்ததுங்கிறது காமிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனா இதை விட பழைய கிரந்த அறிவி இருக்கு பாருங்க, கல்வெட்டுகள்ல இருக்கிற கிரந்த அறிவி அந்த கிரந்த லிபி தமிழ் இருக்கும். வரிவடிவத்திலேயே இந்த ரெண்டு மொழிகளுக்கு வித்தியாசம், மொழி வடிவத்திலையும் வித்தியாசம். ஹிந்தி வாணாம் நினைச்சவரெல்லாம் சமஸ்கிருத தேவராஜ லிபி எழுதியிருக்கிற சமஸ்கிருத போய் அடிச்சு உடச்சு எல்லாம் பண்ணிட்டான். ஆனா இது வந்து ஹிந்தி இல்லடாப்பா, இது வந்து சமஸ்கிருதம் தேவநாகரி லிபியில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாச்சே. ராமேஸ்வரத்தில் சங்கரவளத்துவாதிகள் இருந்திருந்து உடச்ச போது அப்போ பெரிய தகராறு இருக்கு, வித்தியாசம் தெரியல அந்த எழுத்து ரெண்டுக்கும். அப்ப இந்த எழுத்து ரெண்டும் ஒன்றுன்ற மாதிரி தான் கிரந்த லிபியும் தமிழ் லிபியும் உள்ளாதான் இருக்கு. தமிழ்ல ஒரு எழுத்து இருக்கு, அது நாலு எழுத்து ஆறு மந்திரங்களுக்கு உச்சரிப்புல ஸ்பஷ்டமான ஓசை வரணும். அதுக்காக நாளாக குறிச்சார், அது பின்னால ஏற்பட்டது. மந்திரங்களை கையாளுவதற்கு ஸ்பஷ்டமான ஓசை உச்சரிப்பினுடைய துல்லியமான வேறுபாடு அது கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணாங்க, எதுக்கெல்லாம் உச்சரிப்புல துல்லியமான வேறுபாடு கிடைக்கணுமோ அதெல்லாம் ஒன்னா நாளாக்குனாங்க. முதல்ல நாலு இருந்து ஒன்னாகாது, ஒன்னா இருந்தது வளர்ச்சி அடைகிற பொழுது நாளாகும். அதனாலதான் உங்களுக்கு அதுக்கு பேரு சமஸ்கிருதம் செப்பம் செய்யப்பட்டது. இதனால்தான் இவரும் ஐம்பத்தோரு என்கிற பாகத்தை ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி இந்த வகுப்பு நமக்கு அமைந்திருக்கு. இது வந்து அருணகிரிநாள் சொல்லும் பொழுது மாத்திருக்கா புப்ப மாலை நான் ஐம்பத்தோரு பாமலர்களினாலே உனக்கு ஒரு மாலை சாத்த வேண்டும் என்று வேண்டுகிறார். இவர் ஐம்பத்தோரு பகுதிகளினாலே இறைவனுக்கு ஒரு ஆரத்தை சாத்தியிருக்கிறார். ஒருவேளை இது கூட அவருடைய மனதை உண்டாக்கி இருக்கும். நான் ஐம்பத்தோரு பகுதிகள் பாடல் என்னாலும் கூட ஐம்பத்தோரு பாடல்களால் ஒரு மாலை மலர் மாலையை காத்த வேண்டும். ஆசைப்பூர் பக்தரையும் மனோபக்தமான உவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டு ஒரு ஞானபாசம் வீசி பிரகாசியாளிப்ப மாற்றிலோர் புத்தி அழிபாட மாத்திருக்கா புப்ப மாலை போல பிரபாட பாதத்தில் அடிவேனும். மூசிகானத்து மீது வாழித்த முரல் வேடிக்கு தனவாரம் ஊர்வலீம பிரதாபமாக மூரிவேடத்தின் வழிபாடு வீசி வீரம் பயோரி வாழித்து வேக வேதித்து வருமாறு வீடமூரி பராறை நகர்த்து வீரவேல் தொட்ட பெருமாளே நான் மாத்திருக்கா புப்ப மாலை கோல பிரபாட பாதத்தில் அணிவேனும். அழகான பவளங்களைப் போல சிவந்திருக்கின்ற அந்த திருவடியிலே இந்த மாத்திருக்கா புப்ப மாலை ஆகிய ஐம்பத்தோரு அக்ஷரங்களால் ஆகிய மாலையை நான் ஆரம்பப்பட்டு கேட்கிறார். இவர் ஐம்பத்தோரு பகுதிகளாகிய ஒரு நூலை எம்பெருமானுடைய திருவடியில மலராக அதனால சில பேர் பின்னால் நூறு பாட்டு எழுதி வச்சு விட்டாங்க. இருக்கு பழைய அனுமதியில் நூறு பாட்டு இருக்கு, நூறு பாட்டு வாரியார் தமிழ் அடிக்கடி சொல்லுவாங்க. அது நூறு பாட்டு இல்லையா ஐம்பத்தோரு பாட்டு தான். இதில் கூட அசோகத்தில் கூட ஒரு மூணு பாட்டு சேர்த்து விட்டாங்க. பாட்டை படித்து பார்த்தாரே அதுக்கு எந்த வித்தியாசம் தெரியும். மாணிக்கவாசகருடைய வாக்குக்கும் அதுதான். இந்த அசோக பொதிகத்தில் இருக்கிற கடைசி வரிகள் அந்த மூணு பாட்டிலையும் திரும்பி திரும்பி வரும். ரெண்டு பாட்டில் இருக்கிறது இதில் இந்த அசோக பொதிகத்தில் இருக்கிற வரி அப்படியே கடைசி பாட்டில் ஐயாறு எழுதுறது அவர் அடிகள் எழுதி வச்சிருக்கிற இந்த பாட்டு பாடுவார். பாட்டு பாடினவரையும் சொல்றேன் மாணிக்கவாசகருக்கு தங்களுடைய பாட்டு பிரபலமாக வேண்டும் என்பதனால பெரியவர்கள் பாட்டை சேர்க்கிறது என்பது பிற்காலத்தில் ஒரு மரபு. அது இதிலிருந்து ஒண்ணு இல்லை, இது அது தொலைஞ்சது தொலைஞ்சதுதான் அவருக்கு. இதிலிருந்து ஒண்ணு இல்லை. என்ன இந்த மூணு பாட்டையும் நீங்க படிச்சு பாக்குற போது அந்த சுவை டிகேஜி போல இருக்கிறவங்களா பாட்டை தட்டி பார்த்து இது வந்து இல்லை பாட்டு இல்லை சொல்லுவாங்க. ஐம்பத்தோருன்ற பகுதியை வச்சு இறைவனுக்கு ஒரு ஆரமாக அது ஆக்கி அதனால்தான் ஐம்பது வரும் பொழுது மேலே ஒரு முகமுறையாக சொல்புராணத்தை எழுதி அதனால இது பூராவும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வர் சோபுரத்தில் உள்ளார் இருவனுக்கு வள்ளுவர் வேட்கப்படுது சொல்லிய பாட்டுன்னா நான் ஏற்கனவே சொல்லிய பாட்டு இப்படி சொல்லுகின்ற பாட்டு அல்ல, அது சோபுராணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லதல்ல. நான் ஏற்கனவே சொல்லிய பாட்டு இருக்கிறது அதனுடைய பொருள் உங்க விவகாரத்தில சொல்லியிருக்கேன். படிக்கிறவர்களுக்கு என்னென்ன விவகாரம் ஏற்படுமோ அத்தனைக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். சில பேருக்கு புலன் தொந்தரவா இருக்கும், அதை விட சில பேருக்கு பெரும்பாலானவர்களுக்கு சுற்றம் தான் தொந்தரவு. அவர்கள் சொல்றாரு இல்லையா, மக்களே மணந்ததாரம் மற்றவர் நம்ம ஒம்பும் சிக்குலை அழிந்து ஈட்டன் தரம் படையுது. அவருக்காக சொல்லல, அவருக்கு முன்னாடி கூட கிடையாதுன்னு சொல்றது நமக்கு நல்லா தெரியுது. அவருடைய சரித்திரம் சேர்க்கலாம் சொல்லியிருக்காரு. அதை விட வேண்டிய வாடிக்கையாளர்களுக்கு உள்ளாடி கொண்டு தான் கொண்டு கண்டிப்பிச்சுட்டான். எங்க பொறுத்திருந்தார் அவன் எங்கேயாவது பெண்களை பொறுத்து சொல்லியிருந்தார் இந்த மையடி விழுந்து கிடப்பேனே என்று சொல்லிட்டார்னா அவன் நம்மளா போகலாம் போல இருக்கு. அவருக்கும் ஏதோ சம்திங் ராங் இருக்கு. மரபு. ஏனென்றால் இதுதான் பெரும்பான்மையா இருக்கிறபடினால அதை சொல்லி காண்புகிறார்கள். நாம் இறைவனிடத்தில் நம்முடைய முறையீட்டை வைப்பதற்காக அவர்கள் அறிவு அவர்களுடைய அனுபவத்தை பாடவில்லை என்பது சில இடங்கள்ல வரும். அறிவாளர் அமலியில் வந்து குருபரனாகி அப்படின்னு சொன்னா அவருக்குதான் சொல்ல முடியாது. நான் போய் அவன் குருபரனாகி வந்தான்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் பாடுற பாட்டு இல்லை. நடு நடுவில் அவருடைய விஜயத்தை சொல்றதுனால்தான் நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுருவோம். மாணிக்கவாதிகளுக்கு இப்படி எல்லாம் சிவருமான் செய்திருக்கிறதுனால நாமும் சிவருமானுக்கு உண்மையான நடந்து விட்டால் நமக்கும் சிவருமான் அந்த அளவுக்கு செய்வா சந்தேகம் இல்லைன்றதுக்காக தன் காரியத்தை நடுவு நடுவில் வச்சு நம்ம முறையீட்டை நாம் எப்படி சிவருமானிடத்தில் சிகிச்சாய்க்கணும் அப்படின்னு இந்த பாட்டு வருங்க. உடையானே இந்த தலைமுறையும் உள்ளவர்களும் பெருங்கால உடையார் உடையார் இன்பாலும் சேரக்கண்டு இங்கு உள்நாடியில் கடையானையும் நெஞ்சு முருகாலையும் கல்லா மனத்தையும் கையாலே உடையார் குழுக்கூடு இதுகாத்து இங்கு இருப்பதாக குறித்தார். அவருடைய வரலாற்றில் குருமணியாக சிவபெருமான் எழுந்தவரை இருந்து உபதேசம் செய்து தன் கூட வந்திருந்த சிஷ்ய கூட்டமாக இருக்கக்கூடிய சிவகணங்களை எல்லாம் ஜோதியில் கலந்து போக முடியாது செய்து விட்டு அவர் சரியாக விட்டுவிட்டாரு. அந்த வரலாற்றை அனைத்தும் உடையார் குழுக்கூடு இதுகாத்து இங்கு இருப்பதாக முடித்தாயேன்னு நாம இறைவனத்தில் சொல்லலாம். நாம் இந்த குழுக்கூட்டை காத்துக்கொண்டு தானே உட்கார்ந்துருக்கோம். சில இடங்கள்ல அவருடைய அனுபவம் அவருடைய வரலாறு என்பது நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வரும். சில இடங்கள்ல அது அடியோடு வச்சுட்டு அவர் என்ன பண்றார், நம்முடைய சேஷ்டைகளையே சொல்லி இவ்வளவு அலங்கோலம் உடையவனை அலங்காரம் உடையவனாக ஞாக்கப்படும். அதுவும் பல இடங்கள்ல வருது. வேலியல் வேல் மலர்கணைக்கும் வெள்ளகிச்சி பாக்கெரிய பானலார் கண்ணியர்க்கும் பொலைத்துருகும் வாழ்ந்து திருமலை இலக்கியங்கள்ல பெண்கள் இந்த மாதிரி காமத்தினாலே கஷ்டப்படுற மாதிரி பாடவே இல்லை. அங்கள் மேல வச்சு தான் பாடியிருக்கிறாரே தவிர அறிவியலாகட்டும் அறிவாளர்களாகட்டும் இதெல்லாம் பெண்கள் இப்படி மனிதர்கள் என்ன உயிர்ல ஆண்பன் இல்லாத கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கும் சொல்லலாம் இல்லையா, அவங்க இந்த பாட்டையே சொல்லிக்கிறாங்க வேற வழி. ஆனா இது அவர்களை சார்ந்தது அல்ல சொல்றார். இணையார் ஒழுகி கண்டாயமி நமக்கு இங்கோ சஞ்சம் என்று மனையாளையும் மக்கள் தம்மையும் நம்பி ஓர் ஆறுபுக்கு நினையார் சடை முடி நம்பன் உண்டாக செந்தியறையான் உளவும் என்ற மனையாளையும் மக்களையும் நமக்கு ஓர் சஞ்சம் என்று நம்பி நினையார் ஒழுகி கண்டார் நினைக்காம விட்டுட்ட. அப்ப இது மலையாள இருக்கிறார் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் திருநாவுக்கரசருக்கு சொன்ன மாதிரி மாணிக்கவாசிகளுக்கு சொன்ன மாதிரி அவர்களுக்கு சொல்லப்படலாம். நல்ல காலம் திருநாவுக்கரசருக்கு சேர்க்கிறார் கதை எழுதி வச்சுட்டபடினால அது மீறி சொல்றதுக்கு அச்சமா இருக்கு. மாணிக்கவாசிகளுக்கு எழுந்தவருடைய கதையை சேர்க்கிறாரை போல மதிப்பூடு செய்யாமல் விட்டு விட்டார்கள். மரமலடிகளே சொன்னார் மாணிக்கவாசிகளுக்கு மனை மக்கள் உண்டு சேர்க்கிறார போல ஒருத்தர் மாணிக்கவாசிகளுடைய வரலாற்றை கடவுள் மாமலையில் வாதவரடிகள் புராணம் திருப்புறந்துறை புராணத்தில் வருகிறது திருத்துறை கோஷமுகி புராணத்தில் வருகிறது. இப்படி பல புராணங்களில் இவருடைய வரலாறு வருகிறது. திருவிழா புராணம் பரஞ்சோதி திருவிழாடல் நம்பில் திருவிழையாடல் எவ்வளவுல மாணிக்கவாசனுடைய வரலாறு வந்திருக்கிறது. அதில் எங்கேயும் அவருக்கு மனை மக்கள் இருந்ததாக சொல்லலை. ஆனால் மாணிக்கவாசர்கள் பாட்டு அப்படி வர்றதுனால பெண்கள் மயக்கத்தினாலே அவர் தொடர்கின்ற காட்சிகளை பற்றி அவர் சொல்ற பாட்டுகள் அது அவருடைய வாழ்க்கை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி சொன்னால் இங்கு சொல்லுகிறாரே இவர் மனையாளையும் மக்கள் தம்மையும் நம்பி நினையால் ஒழுகி கண்டார் எங்கே நமக்கு இங்கு ஒரு தஞ்சம் என்று நமக்கு இங்கு ஒரு பற்றுக்கோடு அடைக்கலம் என்று கருதி மனைவியும் பிள்ளைகளையும் நினைக்கிறாயே மனதே. யார் பாடினாங்க? காரைக்காலம் யார் பாடினாங்க? அவங்களுக்கு புருஷன் இருக்கலாம் மனைவி எப்படி இருக்க முடியும்? நேர் நூற்ற போனீங்கன்னா காரைக்காலம் யாருக்கு மனைவி இருந்திருக்கிறது பிள்ளைகளே வந்திருக்கிறது யாராவது கேட்டாங்க அப்புறம் ஹோமோ செக்ஸ் இருந்திருக்கலாம் அவருக்கு அதான் சொல்றாரு. படி பாடக்கூடாது. மக்கள் உயிரினுடைய துன்பங்கள் அவலங்களை எல்லாம் இந்த அடியார்கள் நம்முடைய துன்பமாக அதுதான் கருணை. இந்த கருணையில ரொம்ப விஞ்ஞினவர் அருணகிரிநாதர். மிக மிக மோசமான மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை போல இறைவனத்தில் முறையீட்டில் வச்சிருக்கார் இல்லையா? தமிழ்நாட்டு ஐயர் அவர்களை பற்றி சொல்ற போய் ஒருத்தர் சொன்னார், உங்களை பற்றி ரொம்ப குற்றம் குறையா உங்க தப்பு அதெல்லாத்தையும் சும்மா இந்த தப்பு அந்த தப்புன்னு சொல்லி உங்க பேர்ல நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, அவர்கள் என் தாயை காட்டிலும் பெரியவர்கள். என்ன அப்படி சொல்றீங்க? அவங்கள பற்றி என்னுடைய தாய் என் மனத்தை கையால் தான் எடுத்தாள், ஆனால் அவர்கள் வாயால் எடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கருணை இருந்தா சொல்ல முடியும். அருணிகிறார் பாட்டுல அவர் சொல்றாரு, இது உங்களுக்கு திவ்ய பிரபஞ்சத்தில் வாழும். நான் பட்டது ஆர் உயிர் பட்டது, ஆர் உயிர் பட்டது, நான் ஆர் விடுவார் சுருக்கமா சொல்லிட்டாங்க. இது ஒருத்தருடைய இயல்பு. புத்தியில் எரியாத மூக்கரோட முயல்பவராக ஒருத்தர் இருக்கிறார். எரியல்லா நெறியன்னை எரியாக நினைவீரை சமண பௌத்தங்களை குழுவிற்கு சார்பாக நினைக்கிறவர். அப்ப அவர்கள் சிறுநெறிகள் ஜெயராம் எல்லாம் சிறுநெறி. சிறுநெறினா என்ன? சாதனத்துல விடும், பயந்த விடாது. இப்ப சமணத்தை எடுத்துக்கொண்டாலும் பௌத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சாதனத்துல இந்திரிய நிகிரகம் உண்டு. அல்ல சாதனம் கடுமையா இருக்கு. நற்காட்சி, நஞ்ஞானம், நல்லொழுக்கம் என்றுதான் சொல்லுவான். குருவம், குறிப்பு, விஞ்ஞானம், பாவனை என்று பௌத்தத்துல சொல்லுவான். இந்த சாதனைகளுக்கு ஆரம்ப கட்டங்கள்ல இந்த சாதனை தெரியாது. முடிஞ்ச முடியலையே, கடவுள் இல்லைன்னு சொல்லப்பாடு எங்க போய் சேர்றது? அதனால்தான் சிறுநெறி இல்லை. காட்டில் ஏதோ ஒத்தடி பாதையை உள்ள உணர்ந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் தடவுகளாக இருக்கும் வழி. அதுக்கப்புறம் வழியாக அங்கே போய் தெளிக்கிறீங்க. ஏன்னா கடைசியில் போய் தெளிக்கிற பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வரும். வெளியில் பார்க்கிற பொழுது முதல்ல ரொம்ப இருக்குது. அதுதான் கொல்லாமல் வரைந்துறையும் அவன் சமயம்னு கேட்கிறாரு. இன்னைக்கு ஆரம்பத்தில் அவங்க செய்கிற வேலைகளை பார்த்தா நமக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கு. அங்கு எப்படி காட்டுகிறார்கள் என்பது அன்பை விதிரக்கம் என்பது விரலுள்ளவா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோன்றும். உள்ள போயிட்டா இறைவன் இல்லை அப்படின்னு நமக்கு தடுமாறு. யாரை முடிச்சது கிடையாது. குறிக்கோள் வேணுமே, சொன்னார் குறிக்கோள் இல்லாது கட்டேன். ஏதாவது ஒரு மையப்புள்ளியை பார்த்துதானே போகணும். அது இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு நான் எதை பார்க்கறது, என்னையே நான் பார்த்துக்கிறதுக்கு எப்படி முடியும்? நான் தான் ஏற்கனவே அவ்வளவா இருக்கேன். இதிலிருந்து மீள்ற ஒரு இதை விட சிறந்த ஒரு பொருளையெல்லாம் போக்கி செல்ல வேண்டும். அதான் சொல்ல சிறுநெறி. சிறுநெறிகள் சேராமி இருவருடையே சேருவர். அது ஒருத்தருடைய வழியா கொடுத்தா, இது ஒருத்தருடைய வழியா சைவத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் புத்தி நெறி அறியாத உத்தராட்சி மாட்டிக்கிறான், கோயிலுக்கு போறான். ஆனா முத்தி நெறி என்னன்னு தெரியாது. நிறையா வீடு பேசிட்டு எது வழி என்பது அதான் முத்தி நெறி. முத்தி என்ன? நிறையா வீடு பேசிக்குரியவர் மூர்க்கர். அறிவில்லாத தீய குலங்களை உடைய திருமக்கள் அவர்களை தான் மூர்க்கர்னு சொல்லணும். இது எப்படி வரணும்னா, சபரிமலைக்கு போறேன்னு உதாரணம் வழிகிறான். எந்த லட்சியம்தான்? ஆனா ஒழுக்கம் தெரியாது. அதுக்குதான் போறான் இவன். ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ன இல்லை. ஆனா இவன் அதுக்கு தகுந்த வேட்டி சட்டையெல்லாம் மாத்துறான், மாலையெல்லாம் போட்டுக்கிறான். ஆனா எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் வச்சுக்கிறான். அப்புறம் என்ன இருக்கிறது? பக்தி நெறி அழைத்து அவர்களுக்கு பக்தி நெறி இறைவன் அடுத்து மாறாத அன்புடைய சிறந்த வழி. அதான் பக்தி நெறி. அதை காதல் நெறி என்று நான் இறைவனை இன்றி என்னால் வாட முடியாது. அன்னிக்குள்ள இருக்கிறவன் எப்படி வெளியில வரணும்னு ஆசைப்படுவானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில இறைவனை கண்டாலன்றி நான் இருக்க மாட்டேன் என்ற ஒரு துடிப்பு இருந்தால் இந்த வழிபாட்டிற்கு துடிப்பு, நம்பிக்கை, பக்தி ஒன்று சரணாகும். இந்த அன்புதான் இந்த நெறியில நமக்கு கட்டாயமே. எப்படி இறைவனை பெறுவேன்? இறைவனை பெறாமல் ஒரு நம்ப இருக்க முடியாது. பசி எடுத்தால் தோற்றம் தேடுவார். அந்த அவசரம் அப்புறம் நம்பிக்கை. இறைவன் எல்லாவற்றையும் பார்க்க கொள்வார். இறைவன் பெரியவர், அவனை நோக்க அவன் சிறியவர், அவனால் தான் எல்லாம் பெற முடியும் என்று உண்மையான நம்பிக்கை இருக்கும். படித்தவனுக்கு அறிவு வராது. ஒரு முகம் பெரியவர் இங்கே சோதனமான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சந்தேகம் இருந்துட்டு சங்கீதத்துக்கு முக்கியமா ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கான். படிக்காத வச்சான் பாருங்க. அவன் அப்பவும் வெளியில வந்து பாவு கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் பார்த்து பார்ப்பான். நான் அவர்தான் நம்பி இருக்கேன், எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு விடுவான். படிக்கிறதுக்கு அந்த சந்தேகம் தான். அதுக்குதான் சொன்னார் அவர். அது நம்பிக்கை. அப்புறம் பக்தி. நாம் இருவரிடத்துல காதலுடையவர்களாக இருப்பவர். மனைவியை பிரிந்து கடவுள் கொடுக்கிற மாதிரியாகும். மனைவியும் கடவுள் கொடுக்கிறது கல்வி புகழும் தான். நான் சொல்றது அன்புடைய கபரி கிழக்கம். அந்த மாதிரி ஒரு துடிப்பு இருக்கணும். அதுதான் பக்திங்கிறது. காதல் என்று இருக்காதான் சொன்னார். அதுக்கப்புறம் துடிப்பு, நம்பிக்கை, பக்தி. அப்புறம் தொண்டு. ஏதாவது ஒன்றை இறைவன் சார்பாக செய்வதற்கு படை கொள்ள வேண்டும் என்ற உயிர். அதாவது இறைவனுக்கும் தனக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தினான். கால் வெட்டியாச்சுன்னு சொன்னா அவ காலை கிடப்பான்னு எடுக்க முடியாது. அவளோட தனக்கு ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி அவ அவனோட ஒரு லிங்க் ஏற்படுத்தணும். எப்படி வெளியிடம் ஒரு முடம் பூ அதை கேட்க முன்ன கட்டிக்கிட்டு என்ன கண்டேன்வான். ரொம்ப நகனத்து கூட கேட்கறது இல்ல. ஒரு முடம் பூ உண்டா, ஒரு சினிமா உண்டா, எழுதியா நீ அடிக்க முடியா, உனக்கு என்ன தெரியா கொண்டாடி கேட்கலாம். இது மாதிரி இதுதான் இது அவளுக்கு நமக்கு ஏற்படுத்த கூடாது. அதே மாதிரி அவர் வரத்துக்கு முந்தி ஊர் ரொம்ப எல்லாத்தையும் ஆரம்பிக்க கூடாது. வந்த உடனே ரொம்ப கலப்பா இருக்கீங்க சாப்பிடுங்க, அவரே கேட்டா கூட அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இவதான் மனைவி. தனக்கும் அவனுக்கும் இடையில உண்டாகுகிற ஒரு தொடர்பு, அது அறா தொடர்பாக இருப்பதற்காக தினத்தோறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறி கொள்ளுகிற பொழுது அது நினைக்கும். அதுதான் தொண்டு. இல்லை சிவபெருமானுக்கும் உனக்கும் லிங்க் இருக்குன்னா நீ அவ பொழுது சிவபெருமான பார்த்து அதுக்காகத்தான் சிவபெருமான் அங்கே இங்க இருக்கண்டா நானு நீ வந்து என்ன பாருந்தான். அப்படி சிவபெருமான போய் தினம் பார்க்கணும். அதுக்காக கோயிலுக்கு போகணும். பராத்த முடியோ ஆன்மார்த்த முடியோ நீங்க வச்சிருக்கீங்க. அப்படி சிவபெருமான போயிட்டு வச்சிருக்கீங்க, அங்க போய் பாக்குறீங்க. நான் போற அவசியம் நீ போய் வேண்டி வச்சுக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போங்க, சாமி பார்த்து போங்க. சாமிக்கா இங்கே இருக்காரு, நீ அதுக்காக ஒரு இடத்துல தயார் பண்ணி அங்கே வைக்கிறோம். அவர் அடிக்கடி போய் பார்க்கணும். ஓ வந்துயா ஞாபகம் இருக்கு. நீ சிவபெருமானுக்கும் நமக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு நிலைக்கு அந்த அன்பு அதுதான் தொண்டு. அதுக்கு மேல சரணாகு. நாம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சோம், அடைக்கிறோம். நீ அடைக்கிறவங்க பாருங்க எல்லா இருந்தது இருக்கு. நான் புதுசாக சொல்லலை. சில பையன் என்ன பண்றாங்க கேட்டு போறான், இன்னமே பார்க்கிறான், இல்லை சின்ன தலையில பார்க்கறான். இங்க ஏதாவது பொருட்கள் ரொம்ப அலங்காரமா இருந்துவாங்க, அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு அதுவே ஒரு திட்டாயிடும். இதையும் வந்தா அது மாட்டுது. ஒருத்திவாய் குடித்தவார் இதிலேயே சோர்ந்தவார் எனக்கே தேடி சொல்லி விட்டேன். இது யார் அவருக்கா? இது மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு சுவாமியின் அந்த மாதிரி போய் ஏமாந்துருக்கிறேன், என்ன காப்பாற்று. நீ உண்டப்பத்தை வைக்கிறதுக்கு என்னென்ன மாடலை எழுதிட்டாவோ அது மாதிரி இறைவு நடத்துல உன்னுடைய விண்ணப்பத்தை அவன் செஞ்சாய்க்க வேண்டி நீ அனுப்புறதுக்கு எத்தனை விதமான விண்ணப்ப மாதிரிகள் எழுதி கொடுத்துருக்க. யாருக்கு எது சௌரியமா இருக்குமோ அந்த பாட்டை எடுத்து அவர்கள் என்ன சௌரியம், நான் உண்டு நீ உண்டு நாமும் தரித்து ஓதப்பா உண்டு. நிறைய பாட்டு இருக்கிறது நம்மிடத்துல நம்முடைய குறைகளை இறைவிடத்துல முறையிடுவதற்கு. அதான் சமயாச்சாரியர்கள் நமக்கு செய்து கொடுத்த அது தன்னுடைய அனுபவத்தை சேர்த்து கொடுத்ததுனால நமக்கு இவருடைய வார்த்தையில இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறது. இவர் சொல்றது சக்தி, இவர் வழியில போனால் நாம் குழச்சி விடுவோம். அது காரணம் நடுவு நடுவில் இவருடைய அனுபவம் கூட வருகிறது, அதையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறார் நடுவிலே. அதனால் ரெண்டு போட்டு குழப்பமாக இருக்கிறாருங்க. நமக்காக பாடுகிற பாட்டு நடிகரே நான் பெற்றிருக்கிறேன் இந்த விடயத்தை என்பதை தன்னுடைய அனுபவமாக இடையிடையிலே சொல்லிய காரணத்தினாலே இவர் சொல்வதிலே நமக்கு ஆழமான நம்பிக்கையும் அழுத்தமான புதிப்பும் ஏற்படும். அதுதான் உங்களுக்கு அச்சப்பரியத்தில் அவர் புரிதொன்றும் இல்லாத கூட்டம் தன் கூட்டை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆகிருவார் அத்தூரி. எனக்கு அவன் அருளினான் தன் கூட்டை உங்களுக்கும் அருள்வான் ஆர் உருவார். நாம் பாடினதெல்லாம் பின்னாலே ஒருத்தர் பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பட்டது என்று ஞாபகம் இருக்கிறாரா? ஆளுவார் என்று கேட்கிற பொழுது என் வழியிலே வந்து யார் உருவார் அந்த ஏக்கம் வருகிறது. வழியிலே எல்லாரும் வரக்கூடாதா? இந்த ஒரு இடத்துல தானே நாம மாரடி படிக்கிறோம், மாணிக்காசிரியர் ஞாபகப்படுத்திக்கிறோம், எல்லா இடங்களிலும் நடக்கலையே அப்படின்னு சொல்றோம். அதுதான் அவர் ஆதங்கப்படுற ஆர் உருவார் பாடல்கள்.